காலை வணக்கம் நேயர்களே, எட்டு திக்கும் ஒலிக்கும் எங்கள் இசை ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் உங்கள் மெல்லிசை.
வணக்கம் 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 வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. ஒரு மூணு வாரமா வந்து போன வாரமும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சின்ன ஒரு திருத்தம் ஆயிடுச்சு. தமிழ் நியரோட ஒரு ஷோ வந்துச்சு, அதுக்கு மன்னிக்கும் முதல்ல வந்து. ஏன்னா எங்களோட அது டெக்னிக்கல் பிழையா வந்து அது வந்துருச்சு. என்ன என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ வரும் வாரங்கள்ல வந்து இது பிழை நடக்காம ஒவ்வொரு வாரமும் இனிமேல் சிறப்பாக மெல்லிசை தொடரும் அப்படி தெரிவித்துக் கொண்டு. இப்போ இந்தியாவில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்க, இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகத்திலே இருக்கிற அத்தனை பேரும் அத்தனை கிரிக்கெட் ரசிகர்களுமே இந்த ஐசிஐசி வேர்ல்ட் கப்பை பற்றி நிறையா பேர் பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில் வேற நிறையா பேர் வந்து நல்லா மூணு மேட்ச் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சதா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யுவராஜ் சிங் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்னதுனால நேற்று ஃபுல்லாக அதுவே எல்லாரும் என் பசங்களாம் ஸ்டேட்டஸாக போட்டு சாவடிச்சிட்டானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு விஷயம் வந்து லைக் இந்த ட்ராமா கலை கலை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எப்படி வளர்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நாடகம் தான் நிறையா. ஏன்னா அதில் வந்து நிறையா பேர் இருந்திருக்காங்க. அதில் வந்து முக்கிய பங்கு வகித்தவர் நம்ம கிரேசி மோகன் அவர்கள். அவர் வந்து திங்கட்கிழமை அன்று மரணித்தார் அப்படிங்கிற செய்தி வந்துச்சு. அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வந்து ரொம்ப கம்மி தான். நம்ம கூட இன்னைக்கு சந்திராசங்கரன் அவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறையா கிரேசி மோகனை பற்றி தெரியும். இன்ஃபேக்ட் வந்து சந்திராசங்கரனோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் கிரேசி மோகன் அவர்கள். ஸோ அதனால் அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் பத்தி நம்ம கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம கிரீஷ் கர்நாடுன்னு சொல்லிட்டு என்ன கிரீஷ் கர்நாடு டக்குன்னு எனக்குமே கிரீஷ் கர்நாடுமே கிரீஷ் கர்நாடு நானா பட்டினாக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. ஸோ கிரீஷ் கர்நாடு வந்து கர்நாடகாவில் இருக்கிறாரு. ஸோ அவரும் வந்து அந்த அன்னைக்கு மரணிச்சிருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் நடிச்சதா வந்து சந்திரசங்கரன் அவர்கள் வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ரெண்டு பேர் சார்ந்த குடும்பத்திற்கும் தமிழ் சமூகத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாம உண்மையிலே எனக்கு வந்து ஏன் வந்து கிரேசி மோகன் மேல ஒரு ஈர்ப்பு ஏன் அப்படின்னா, இந்த முதல்ல இந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணிச்சப்போ வந்து தைரியமா வெளிவந்து ஜெயலலிதாவை கொண்டது வந்து அவங்கதான் அப்படிங்கிற அவங்க பேர் நான் சொல்ல மாட்டேன், அவங்க பேர் அவங்கதான் அப்படிங்கறத வந்து அப்படியே வெளிச்சமா சொன்னாரு. தைரியமா யாருக்கும் பயப்படாம. ஸோ அந்த ஒரு தைரியமும் இருக்கு. நக்கல் நையாண்டிக்கு அவருக்கு சொல்ல வேண்டிய இதுவே இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம ஆக்லாந்து தமிழ் விஷயன் சார்பாக வந்து ரொம்ப காலமா வந்து நம்ம ஒரு பேசினதுதான் அது. நாங்கள் வந்து கிரேசி மோகனை கூட்டிட்டு வந்து இங்கே நாடகம் போடணும் அப்படின்னு சொல்லி, இன்ஃபேக்ட் கிரேசி மோகன்ட்டு நாங்கள் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய அமைந்தது. ஒருவேளை அவர் இருந்திருந்தாருன்னா வந்திருப்பாரு கண்டிப்பா, நிச்சயமா வர்றதுக்கான வழிமுறைகள் நாங்கள் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம கிரேசி மோகன் அது மட்டும் இல்லாம கிரீஷ் கர்நாடக பத்தி நிறைய நம்ம சந்திராசங்கர்ல கேட்கலாம்.
ஆமாம், ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் இந்த வாரம் நடந்திருக்கு. திங்கட்கிழமை அன்று திரைத்துறையை சேர்ந்த இரண்டு பேருமே மிக பிரபலமானவர்கள். அதில் ஒருவர் நாடக எழுத்தாளரும் பிரபல நடிகருமான கிரீஷ் கர்நாட். பழம்பெரும் நடிகரான கிரீஷ் கர்நாட் உடல்நலை நலக்குறைவு காரணமாக பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திங்கட்கிழமை 6:30 அளவில் காலை காலமானார். அவருக்கு 86 வயது. கன்னட திரையுலகைச் சேர்ந்த இவர் தமிழில் குணா, ஹேராம், செல்லமே, மின்சார கனவு, காதலன், காதல் மன்னன், ரட்சகன், நான் அடிமை அல்ல, ரஜினிகாந்த் நடித்த மூவி, கடைசியாக அவர் நடித்த படம் 24 சூர்யாவோட ஆக்ட் பண்ணது உள்ளிட்ட தமிழ் மற்றும் பாலிவுட் திரைப்படங்களில் நடித்துள்ள கிரீஷ் கர்நாட் மேடை நாடகங்களிலும் தனி முத்திரை பதித்தவர். 1996 வருஷம் ஆர் கே நாராயணனின் மால்குடி டேஸ்னு ஒரு டிராமா, ரொம்ப நல்லா
இருக்கும்.
ஆர் கே நாராயணனோட மால்குடி டேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரிஸ் அது. அது வந்து தொடரா வந்தது டிவியில. அப்ப அதுல இவர் முக்கிய கதாபாத்திரத்துல இவர் தான் நடிச்சிருந்தார். ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் இவருக்கு வந்து 1974 ஆண்டு இந்திய அரசினால் பத்மஸ்ரீ அவார்டு, 92 பத்மபூஷன், அப்புறம் 1998 ஞான பீட வருது, அதெல்லாம் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளார். அடுத்ததா வந்து கமலின் ஆஸ்தான வசனகர்த்தா நடிகர் நாடக நடிகர் கிரேசி மோகன் திடீரென்று திங்களன்று மதியம் 2:30 காலமானார். ஸோ கமலஹாசனின் சதி லீலாவதி முதல் வசூல் ராஜா MBBS வரை பல படங்களுக்கு வசனம் எழுதி வரும் நகைச்சுவை நாடக இயக்குனரும் நடிகருமான கிரேசி மோகன் மாரடைப்பால் சிகிச்சை பலனின்றி காலமானார். இன்ஜினியரிங் படித்த கிரேசி மோகன் நாடகங்கள் எழுத துவங்கினார். பின்னர் சினிமா துறையில் வசனகர்த்தாவாக அறிமுகமாகி நடிகர் ஆனார். கமலஹாசனின் ஆஸ்தான வசனகர்த்தாக இருந்தவர் கமலஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் அருணாச்சலம், மைக்கேல் மதன காமராஜன், அவ்வே சண்முகி, பஞ்சதந்திரம் போன்ற படங்களுக்கு வசனங்கள் எழுதினார்.
ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ செயல்பாடுகள் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாடகத்தில் தான் நான் சொன்ன மாதிரி சினிமா ஆரம்பிச்சிச்சு. ஸோ நாடகத்தில் ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வசனகர்த்தா வருது. நம்ம கிரேசி மோகனை பற்றி நிறைய நம்ம பேச போகிறோம் ஒரு பாடலுக்கு அப்புறம். உங்களுக்கு அவர் நல்ல பாடல்
மதி தனக்கென வாழ்பவன் இருக்கையில் இறக்கிறான், பிறக்கென வாழ்ந்தவன் இறந்துமே இருக்கிறான். உன்னை விடவும் எனக்கு வேறு உறவு இல்லையடா, என்னை என்றும் வாழ வைக்கும் தெய்வம் தெய்வம் நீயடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலன் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலன் நான் தாண்டா, அன்னை தமிழ்நாட்டில நான் அனைவருக்கும் சொந்தண்டா. ஆண்டவன் நடந்திடுவாண்டா, அருணாச்சலன் நடந்திடுவாண்டா. நாம் உப்பு போட்டாள மறப்பதில்லடா, ஆனா தப்பு செஞ்சாள விடுவதில்லடா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலன் நான் தாண்டா, தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நாங்காண்டா, அன்னை தமிழ்நாட்டுல நான் அனைவருக்கும் சொந்தண்டா.
வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டு போது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் பெல்லிசாய். இந்த பாடல் வந்து நீங்க கேட்ட பாடல் வந்து கிரேசி மோகன் அவர்கள் வந்து லைக் பங்காற்றிய ஒரு பாடல்கள். இந்த வாரத்தில் இருக்கிற நிறைய பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா கிரேசி மோகன் இருக்கிற பாடல்கள் தான் நான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கோம். ஸோ வந்து நம்ம கிரேசி மோகனை பத்தி தொடர்ந்து நம்ம பேசலாம்.
இத்தனை ஆண்டுகளாக ரசிகர்களை கவலையை மறந்து சிரிக்க வைத்த கிரேசி மோகன் முதல் முறையாக அவர்களை கண்ணீர் சிந்த வைத்துள்ளார் அவருடைய இழப்பின் மூலம். அவர் சினிமாவிற்கு வசனம் எழுதுவதை தவிர அவர் ஆரம்ப நாட்களில் தூர்தர்ஷனில் நிறைய டிராமாக்கள் அவர் நடித்துள்ளார். அவரே இயக்கி அதில் மிகவும் ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப பிரபலமான ஒரு டிராமா என்னன்னா கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம். அப்புறம் அவருடைய இது வந்து மேரேஜ் மேட் இன் சலூன், கிரேசி மதில் மேல் மாது, மாதும் இரண்டால் நல்லா இருக்குல்ல டைட்டில். அப்புறம் மீசை ஆனாலும் மனைவி, சாக்லேட் கிருஷ்ணா தான் ரொம்ப ஃபேமஸான ட்ராமா, கடைசி வரைக்கும் அவர் போட்டிருக்காரு. அப்புறம் ஜுராசிக் பேபி, அதை நானும் பார்த்துருக்கேன் அந்த ஜுராசிக் பேபி, ரொம்ப காமெடியா இருக்கும் அது. அப்புறம் வந்து ஒரு சொந்த வீடு வாடகை வீடாகிறது, இந்த மாதிரி நிறைய டிராமாக்கெல்லாம் அவர் அவருடைய டிராமாவில் வந்து மெயின் கேரக்டர் மாது, அவருடைய பிரதரே நடிச்சிருக்கார் பாலாஜி மாதுனே அவர் பேரு. அப்புறம் சீனு ஜானகி இப்படின்லாம் வரும். அந்த ஜானகி யாருன்னா அவங்க வீட்டில் இருக்கிற யாரோடைய பேரும் இல்லாது, எல்லா ஹீரோயின் பேரும் ஜானகியா தான் இருக்கும். ஜானகி யாருன்னா அவருடைய ஸ்கூல் டீச்சரா, அவங்க வந்து அவரை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்களாம் இந்த மாதிரி டிராமாக்கெல்லாம் பண்ண. அசோ அவங்களோட ஞாபகார்த்தமா கடைசி வரைக்கும் அவங்களுடைய அவருடைய சீரியல் டிராமா எல்லாத்துலயுமே ஹீரோயின் பேர் வந்து ஜானகி, அது விடாம அவர் அதை பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து இதை தவிர அவர் டிவி நிகழ்ச்சிகள் தொடர்கள் சினிமா என இயங்கி வந்தவர் மோகன். அவருடைய சகோதரர் பாலாஜியுடன் இணைந்து இவர் இயற்றிய பல நாடகங்களுக்கு இன்றளவும் மக்கள் போட்டி போட்டு வரவேற்பு கொடுக்கின்றனர். 1970 கிண்டி பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை நிறைவு செய்தவர். 1979 முதல் தனது நண்பர்களுடன் இணைந்து கிரேசி என்னும் குழு மூலம் மேடை நாடகங்களை இயக்கி நடிக்கவும் தொடங்கினார். நடிகர் கமலஹாசனுடன் இணைந்து பல திரைப்படங்களுக்கும் கதை வசனம் எழுதியுள்ளார். கிரேசி மோகன் கூட்டு குடும்பத்தில் மீது பற்றுள்ளவர். மோகன் ரங்காச்சாரி என்ற இயற்பெயர் கொண்ட கிரேசி மோகன் அடிப்படையில் மெக்கானிக்கல் இன்ஜினியர். கல்லூரி காலங்களில் ஸ்கிட் எனப்படும் குட்டி குட்டி நாடகங்களை போட்டவருக்கு நல்ல வேலை கிடைத்தும் அதில் மனம் லயிக்காமல் சபாக்களில் நாடகங்கள் போட ஆரம்பித்தார். சுமார் 3000 மேற்பட்ட நாடகங்களை நிகழ்த்தியிருக்கும் கிரேசி மோகனை முதன் முதலில் தனது பொய்க்கால் குதிரை படத்துக்கு வசனம் எழுத வைத்தவர் இயக்குனர் பாலச்சந்தர். பின்னர் கமலுடன் சதி லீலாவதி படத்தில் வசனகர்த்தாவாக பணியாற்ற ஆரம்பித்த கிரேசி மோகன் அடுத்து அவருடன் தொடர்ந்து காதலா காதலா, மைக்கேல் மதன காமராஜன், அபூர்வ சகோதரர்கள், இந்தியன், அவ்வே சண்முகி, தெனாலி, பஞ்சதந்திரம், வசூல் ராஜா MBBS உட்பட பல படங்களில் பணியாற்றினார். வசனகர்த்தாவாக பணியாற்றிய அதே சமயம் சுமார் 10 மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை நடிகராகவும் தோன்றி தனது டைமிங் காமெடியால் மக்களை சிரிக்க வைத்தவர் கிரேசி மோகன். அவரது இழப்பு நாடக உலகத்திற்கு மிகவும் பெரிய இழப்பு.
நிச்சயமா வந்து ஒருத்தவங்களோட பங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலையும் நிறைய பங்காற்றிருக்கிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஏன்னா சினிமா தான் அரசியலாகவும் ஆயிட்டு வருது இப்போ பேசிக்கலா. ஸோ அதனால சினிமா பங்கு சினிமாவில் வந்து நாடகத்தோட பங்கு ரொம்ப ஜாஸ்தி. இதில் வந்து நிறைய பேர் போயிட்டாங்க. அது வந்து அவங்களோட இழைப்பு வந்து உண்மையிலே பெரிய ஒரு விஷயம். முதல் வந்து YGP அவர்கள், YGP அவர்கள் வந்து நாடகத்தோட தந்தைன்னே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் தமிழ்நாட்டில். அவரோட நாடகம்லாம் நான் யார் பார்த்துருக்காங்கன்னு தெரியல. நான் ஒரே ஒரு நாடகம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அது எப்படின்னா ஏதோ ஒரு யூடியூப்ல பாக்குறப்போ பழைய நாடகம் ஒருத்தர் பழைய ரொம்ப வயசான ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தாரு. பார்த்தா அவர் YGP சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் அப்பதான் எனக்கு வந்து ஓகே இவர் தான் YGP போல அப்படின்னு தெரிஞ்சு எனக்கே தெரிய வந்துச்சு. சோ நிறைய நாடகம் தான் வந்து பேசிஸ்.
கிரேசி மோகன், YG பாசாரதி, பாலச்சந்தர், சோ இவங்க எல்லாரும் டிராமா போட்டிருந்த போது அப்ப இவர் வந்து டிராமா அந்த பீரியட்ல இவர் நுழையிறார். அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அப்படி. ஆனா அவங்ககிட்ட வந்து ஒரு ஹெல்த்தி காம்படிஷன். ஒருத்தருமே வந்து தனக்கு போட்டியா அவர் வந்துட்டாரு, அந்த போட்டி போறாமையே அந்த நாடக ஃபீல்ட்ல யாருக்கிட்டயுமே இல்ல. நேத்துக்கு எஸ் வி சேகர் கூட போன வாரம் சொல்லும் போது இவர் போன இன்னைக்கு அதேதான் சொன்னார், எங்களுக்குள்ள காம்படிஷன் இருக்கும் ஆனா பொறாம கிடையாது அப்படின்னு சொல்லி.
சினிமாக்கள்ல வந்து கமர்ஷியல் சினிமா அப்படிங்கறது ரொம்ப ஜாஸ்தி. எல்லாரும் பணத்துக்காக படம் பண்ற அளவுக்கு வந்து படத்துக்காக தான் படம் பண்றாங்க அப்படிங்கறதே பேசிஸ் ஆயிருச்சு.
அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவரு மறந்து போயும் டபுள் மீனிங் இருக்காது அவருடைய டைலாக்ஸ்ல. ரொம்ப இன்ஸ்டன்ட் காமெடியா இருக்கும் மோஸ்ட்லி. ரொம்ப அது மாதிரி யாரையும் புண்படுத்தாத வசனங்களா இருக்கும் அது. ரொம்ப வந்து அரசியல் காமெடியாவும் இருக்காது. அது எல்லாரும் சிரிக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுவா இருக்கும்.
நிச்சயமா வந்து அதனாலதான் நான் வந்து நாடகத்துல வந்து பணத்துக்காக நாங்க நாடகம் யாருமே பண்ண மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நாடகத்திலயுமே உள்கருத்தோட கடைசியில எண்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தோட முடிப்பாங்க எல்லா நாடகங்களுமே.
எங்க குடும்ப நண்பர் தான் அவ. இப்ப சமீபத்துல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்த போது அவரும் வந்திருந்தார். அவரை வந்து என்னன்னா ஒரு இன்விடேஷன் எல்லாம் குடுக்கல, ஜஸ்ட் வாட்ஸ்அப்லதான் அவருக்கு மெசேஜ் பண்ணது. இந்த மாதிரி நேரம் கொண்டு வந்து கொடுக்க முடியல, ஒரு நெருக்கடி சம்பந்தமா வர முடியல, நீங்க தயவு செஞ்சு வாங்க கல்யாணத்துக்குன்னு சொல்லி அனுப்பிச்சது. வந்துட்டார் கரெக்டா கல்யாணத்தனி மார்னிங்கே வந்துட்டு ஃபுல் டே அங்க இருந்து ஒரே கலகலன்னு சிரிச்சு அவர்கிட்ட வந்து நீங்க எப்படி வாய் ஓயாம பேசுறாரு அவரு, உங்களுக்கு வாயே வலிக்காதான்னு ஒரு சின்ன பொண்ணு கேட்டுட்டா. என்னோட பேச்சுதான் எனக்கு பலம், நான் அதை எப்படி நான் வாய் வலிக்கும்னு சொல்லுவேன் அப்படின்னு உடனே. நல்ல நல்ல மனுஷன்,
தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு ஒரு நல்ல பாடல் வெல்கம் பேக். நீ கேட்டுக்கொண்டு ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் பெல்லிசாய். இந்த வாரம் வந்து நேத்து சனிக்கிழமை வந்து எங்களோட ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷனோட நிர்வாகக்குழு கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. நடைபெற்றது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டுக்கான தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகக்குழு உறுப்பினர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஸோ இந்த போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து இங்க பறைசாற்றுதல வந்து உண்மையிலே ஆக்லாந்து தமிழ் விஷயம் வந்து ஒரு லீஃப் ஃபார்வர்ட்னே சொல்றது. ரொம்ப ரொம்ப நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது வந்து நான் சொல்றது வந்து ஒரு கர்வத்தோட தான் சொல்றேன். ஏன்னா வந்து இது வந்து யார் பண்ணாங்க யார் பண்ணலங்கிறதெல்லாம் பேசுறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா முதன் முதல்ல வந்து பார்லிமெண்ட்ல, நியூசிலாந்து பார்லிமெண்ட்ல ஒரு டிஸ்பிளே வைக்கப்பட்டது. அந்த டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான விஷயமா வந்து பேசப்பட்டது. எல்லா இடத்துலயும் தமிழை பத்தி பேசப்பட்டது. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் அப்படிங்கறது வந்து கொண்டு வரதுக்கான வேலைகள் எல்லாம் நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம். சோ அதே மாதிரி எங்க கனடால வந்து தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் வந்து ஜனவரி மாதம் வந்து கடைபிடிக்கப்படுற மாதிரி நம்ம நியூசிலாந்துலயும் ஒரு தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் கடைபிடிக்கணும்னு சொல்லி எல்லாரோட ஆசையும். சோ அந்த ஆசைகளுக்கான வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த ஆண்டு வந்து இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நிறைய வந்து தமிழ் சமூகத்துக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட நம்ம ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷனோட நிர்வாகிகள் மட்டும் இல்லாம நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. வெளியிலிருந்து சப்போர்ட் பண்றவங்க தான் ஜாஸ்தி, நிர்வாகக்குழு உறுப்பினர் இருக்கு ரொம்ப கம்மி. வெளியே சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு எந்த பதவியும் வேண்டாம், எதுவும் வேண்டாம் சொல்லிட்டு கண்டினியூஸா சப்போர்ட். அது முக்கியமா வந்து நம்ம ரேடியோ ப்ரோக்ராம் வந்து இவ்வளவு ஒரு லீப் ஃபார்வர்ட் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா, ஏன்னா மித்த ரேடியோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கலா ஒரே ஒரு தீமாவோட போயிட்டு இருக்கு. நாங்க அப்படி இல்லாம ஒவ்வொரு வாரமும் பழச அழிச்சிட்டு புதுசா இன்னொன்னு பண்றோம். சோ ஒவ்வொரு வாரமும் புது புது நிகழ்ச்சியோட இந்த மெல்லிசை நிகழ்ச்சியும் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. சோ ஒவ்வொரு வாரமும் உங்களை சந்திக்கிறதுல வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து திடீர் ப்ரோக்ராம் கேட்டுட்டு நிறைய பேர் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு வாரமா வந்து சரியா வரல அப்படிங்கிறப்ப வந்து தொடர்புகள் வந்து ஜாஸ்தி. உடனே உடனே ஃபோன் பண்ணி என்ன நீங்க போடவே இல்லை இந்த வாரம், இந்த வாரம் என்ன பழச போட்டாங்க, என்ன நடக்குது, நீங்க சொல்லுங்க, நீங்க ஏன்னா இப்படி போடலாமே அப்படி போடலாமே நிறைய பேர் சஜஷன்ஸ், எவ்வளோ பேர் மெசேஜ் பண்றாங்க ஃபேஸ்புக்ல. அது மட்டும் இல்லாமல் சந்திரசங்கர் நமக்கு வந்து இந்தியாவிலேருந்துலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன நீங்க இதாவது பண்ணலையா பண்ணீங்க, என்ன தமிழ் நேரம் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாலோ அப் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கிடைச்ச வெற்றினே சொல்லலாம். ஏன்னா ரொம்ப காலமாக வந்து இதில் வந்து எந்த ஒரு லைக் லாபமும் இல்லாம எங்களோட நேரத்தை செலவழிச்சு வந்து இங்க உட்காந்து ஒரு லீவ் நாள்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு போறோம். சோ அந்த ரெக்கார்டிங்க்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் ஒரு பரிசா நாங்கள் நினைக்கிறோம் நிச்சயமாவே. சோ அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறதுடன் உங்களோட விடைபெறுவது நான் உங்கள் ஹரி, அது மட்டும் இல்லாம சந்திரசங்கரன் அவர்கள்.
நன்றி சந்திரசங்கரன். வணக்கம்.
வணக்கம்.
பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. அந்த வானம் அழுதாதான் இந்த பூமியே சிரிக்கும், வானம் போல் சில பேர் சொந்த வாழ்க்கையும் இருக்கும். உணர்ந்தேன் நான் ஒன்ன நினைச்சே பாட்டு படிச்சே தங்கமே ஞான தங்கமே, என்ன நினைச்சே நான் சிரிச்சே தங்கமே ஞான தங்கமே. பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்ல வேணும், கொட்டு மழைக்காலம் உப்பு விற்க போனே, காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே. பட்ட பிறகே புத்தி தெரிந்தேன்
நலம் புரிந்தாய் எனக்கு நன்றி உரைப்பேன் உனக்கு நான் தான் உன்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சே நான் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே
இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது ஆக்லாந்து தமிழ் அசோசியேஷன் வழங்கும் மெல்லிசை. இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை 4272758266 என்ற எண்ணில் திரு வை ரவீந்திரன் அவர்களிடம் தெரிவிக்கலாம்.
You can also listen to this program at www.planetaudio.org.nz/mellisai.